ஒரு நியூ இயர் அப்படின்னு வந்த உடனே நமக்கு வேதத்தின்படி பொதுவாக மூணு காரியங்கள் செய்வது அது ரொம்ப பக்தி விருத்திக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒன்று, ஆண்டவர் நமக்கு செய்த தயவுகளை நினைத்து நன்றி செலுத்தணும், நன்றியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ரெண்டாவதாக, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். போன வருஷம் இருந்த வாழ்க்கை எப்படி போயிருக்கு, எப்படி இருந்திருக்கிறோம் அப்படின்றத ஆராய்ந்து பார்ப்பது. மூன்றாவது, வரப்போகிற வருஷத்துக்கு ஒரு தீர்மானமோ ஒரு திட்டமோ செய்வது, இல்லைங்களா? நன்றி, ஆராய்துதல், திட்டம், இது மூணு செய்வது சரியாக இருக்கும். நான் அதை தான் செய்யணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து முதல்ல நன்றி பற்றி சில காரியங்கள் சொல்லவும், அதுக்கப்புறம் நமக்கு கடைசி இந்த வருஷம் விசேஷம், ஏன்னா கடைசி வருஷத்தின் கடைசி நாளில் சண்டே ஓய்வு நாள் வருது. வருஷத்தின் முதல் நாளில் நம்ம சந்தித்து ஒரு ஆராதனையும் செய்ய போகிறோம். அந்த கடைசி நாளில் நம்மளை ஆராயும்படிக்கு அந்த முதல் வருஷத்தில் முதல் நாள் நாம் வருஷத்துக்கு திட்டம் பண்ணி தீர்மானங்களை சிந்திக்கும்படிக்கு தான் செய்தி இருக்க போகுது. நாம் நன்றியாக இருக்கணும்னு உடனே சில நேரங்களில் அதை கேட்டு கேட்டு ஓகே வருஷம் முடியுது நன்றியாக இருக்கும்போது நம்ம உணர்வு இல்லாமல் சில நேரங்களில் போயிடலாம், இல்லைங்களா? அது ஆமாம், அதை செய்யணும், ஒரு கடமை தான் அப்படின்னு போயிடலாம். அதனால் உங்களுக்கு உணர்த்துதல் ஏற்படும்படிக்கு வெளியில் நன்றி நன்றின்னு சொல்லிக்கலாம், அது வெறும் வார்த்தையில் சொல்கிறது இல்லை, உள்ளத்தில் நன்றியை ஃபீல் பண்ணணும், உணரணும், நன்றி உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அதை உணர்த்துதல் வரும்படிக்கு சில காரியங்கள், ஏன் நாம் நன்றியாக இருக்க வேண்டும்? முதலாவது, அது ஒரு 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 நீதியான கடமை, ஒரு ஜஸ்டிஸ், தெய்வீக நீதியின் கடமை. பாருங்களேன், எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்று 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 அனுபவித்த நீ, இன்னும் ஜீவனுள்ள பூமியில் வாழுகிற நீ, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற நீ, நீ செய்ய தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அடிப்படை காரியம், இத்தனை வாங்கி அனுபவித்து ஏப்பமுட்ட நீ, அவருக்கு திருப்பி செலுத்தக்கூடிய ஒரே காரியம் உள்ளத்திலிருந்து தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. அதையும் நாம் செய்யாமல் போனோம் என்றால் அது வேதம் நாம் செய்கிற, கடவுளுக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயமாக பார்க்கிறது. இல்லை நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா அது எவ்வளோ ஆண்டவருக்கு வேதனை ஏற்படுகிறது என்பதை ஒரு ஓமையிலேயே ஆண்டவர் காமிச்சார், இல்லைங்களா? எவ்வளோ வேதனையோடு சொல்லியிருப்பார், 10 பேரும் இல்லையா நான் உங்களுக்கு சுக குஷ்டரோகிகள் சுகம் கொடுத்தேன், அதில் வந்தது ஒருத்தம் தானா? அவருக்கு மனசில் எவ்வளோ வருத்தம் ஆயிருக்கும். நமக்கு யாராவது நன்றி கேட்ட காமிச்சாங்கன்னா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம், தூக்கம் கூட வர்றதில்ல. எவ்வளோ செஞ்சனே நன்றி இல்லையா அவனுக்கு அப்படின்னு நம்ம பிள்ளைகள் சில நேரத்தில் அப்படி பேசுகிறம்போது நமக்கு எவ்வளோ வருத்தம் ஆகுது, கடவுளுக்கு எவ்வளோ ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அது நாம் செய்கிற மிகப்பெரிய தெய்வீக அநியாயம் நன்றி செலுத்தாமல் போகிறது. ரோமர் 1 போட்டிருக்கு இல்லையா, தேவனுடைய கோபம் ஏன் வருகிறது, என்ன செஞ்சிட்டாங்க, அவரை தேவன் என்றும் அறிந்து அவருக்கு நன்றி செலுத்தாமல் போனாங்க. அதனால ரோமர் 2 என்ன பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு தேவன் கோபப்படுறாருன்னா அவங்களுடைய கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாங்களாம். அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணுமா, யோசிச்சு பாருங்க. 2023 நம்ம நன்றி செலுத்தாமல் போனால் கோபாக்கினையாக குவிக்கிறது, அதை வந்து ஒரு உணர்வு இல்லாமல் இந்த வருஷத்தை நம்ம பிஸியாக இருக்கோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் வந்தோன்னு இல்லாமல் கொஞ்சம் நேரம் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பார்க்கணும். நீதியின் கடமை அது. ரெண்டாவதாக, நன்றி செலுத்தாமல் போகிறது, நன்றி உள்ளத்தை நாம் வளர்த்துக்காமல் இருக்கிறது வந்து நம்ம இருதயம் கடினப்பட்டு மிருக குணம் உள்ளவர்களா ஆய்விடுகிறோம்னு வேதம் சொல்லுது. பாருங்களேன், ஒரு கழுதைக்கு தன் எஜமானன்னு தெரியும், ஆனால் என்னுடைய ஜனங்க, இவ்வளோ நான் செஞ்ச ஜனங்க அது தெரிய என்ன தெரியாமல் இருக்கிறாங்களே, மிருக மாதிரி நம்மளை வேதம் காட்டுது. நன்றி இல்லாதவங்க மிருக குணம் உள்ளவர்கள். கர்த்தர் எனக்கு செய்த எத்தனையோ தயவுகள் என் ஆத்துமாய் நன்றாக அறியும், தாவீது சொல்கிறார். என் ஆத்துமாவே மறந்துடாது. ஏன் மறந்தீங்கன்னா உனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படிதான் நம்ம மிருகமாக ஆயிரணுமா, யோசிச்சு பாருங்களேன். மிருகமாக ஆயிரலாம், ஈஸி, ரொம்ப ஆகுது. இந்த உலகம் அதைத்தான் நம்ம செயலாக பார்க்குது. ஒரு வாட்டி ஒரு பையன், ரொம்ப ஏழை வீட்டில் பிறந்த பையன், ஒரு சர்ச்சில் இருந்தான். சர்ச்சில் இருக்கும்போது அந்த சர்ச்சிலே இன்னொரு பணக்கார் ராஜா மாதிரி இருக்கிற ஒரு குடும்பம், அவங்க அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு வாப்பான்னு. வரும்போது பெரிய விருந்து, சாப்பாடெல்லாம் வச்சாங்க. வச்ச உடனே அங்கே இருந்த எல்லாம் மற்ற அந்த குடும்பத்தார் கப கபகான்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த பையன் சாப்பிடாமல் இருந்தானே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தானே, ஏன்ப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு, ஏன் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னா, இல்லையே இல்லையே அப்படின்னு. ஓ ஓகே, ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சிருக்கிற நாய் ஒண்டித்தான் அப்படி நன்றி சொல்லாமல் சாப்பிடும், நாங்கள்லாம் நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம். வச்ச உடனே டகபகபகபான்னு வாய்க்கு எடுத்து போட்டுக்கிறது வெறும் நாய் ஒண்டித்தான் செய்யும். அந்த மாதிரி தான் நன்றி நம்மளை என்ன வித்தியாசப்படுத்துது, நாமளை நாம் மிருக குணம் உள்ளவர்கள் இல்லை, நாம் நன்றி உள்ளவர்கள்ன்றது வித்தியாசப்படுத்துறதே நன்றி தான் இல்லைங்களா. ஸோ முதலாவது தேவ நீதி ஒரு காரணம், நாம் நன்றி செலுத்தணும், அதுக்கு பெரிய அநியாயம் செய்கிறோம் பரலோகத்துக்கு. ரெண்டாவது நாம் மிருகமும் மிருகமாக மாறி போகாமல் இருக்கிறதுக்கு நன்றி. மூணாவதாக நன்றியை நம்ம வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதங்களை அதிகப்படுத்துறது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய கிருபைகளையும் பெருக செய்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆவிக்குரிய கிருபையில் எவ்வளோ வளரணும், விசுவாசம் ரொம்ப கொஞ்சம். விசுவாசம் நம்ம எப்படி வளரும், நன்றியில் தான் வளரும். நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தோடு புதிய வருஷத்தை பார்க்க முடியும். தாழ்மையில் நம்ம வளரணும், பெருமை தான் நம்முடைய நன்றி கெட்ட தனம் தான். நான் சம்பாரித்தேன், நான் சாதித்தேன், நான் தான் என்னை பார்த்துக்கிட்டேன், எனக்கு தான் திறமை, நான் எவ்வளோ பண்ணி, அந்த அகங்காரத்திலேருந்து தாழ்மை நம்ம கொண்டு வர்றது, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு இல்லையா. நன்றி அன்பை அதிகப்படுத்துது இல்லைங்களா. இதெல்லாம் ஆண்டவர்கிட்டேருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது அவர் மேலே இருக்கிற அன்பு நம்ம உள்ளத்தில் அதிகமாக உந்தப்படுகிறது. நன்றி சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது இல்லைங்களா. எப்போவும் சந்தோஷமாக இருக்கிறவர்களும் காரணம் ரகசியம் வந்து நன்றியாக இருப்பாங்க, அதான் காரணம். நன்றியாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். பவுல பார்க்குறோம் இல்லைங்களா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார், ஏன் அவர் நன்றி உள்ள மனுஷன், அந்த நிலையிலையும் நன்றி இல்லை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மூன்றாவது காரணம், நன்றி வந்து பல பாவங்களை நாம் செய்யாதபடிக்கு நம்மளை தவிர்த்துக்கிறது. பல பாவங்கள் நம்ம மனசாட்சியை கடினப்படுத்துகிற பாவங்கள் நன்றி ஏறுதல்னால நாம் தடை பண்ணி கொள்ளலாம் பாருங்களேன். அதிசய விதமாக நன்றி வந்து நம்முடைய இருதயம் கல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை மிருதுவாக்கி நம்ம மனசாட்சியை மந்தமாக விடாமல் உணர்வு உள்ளவர்களாக செய்கிறது நன்றி. யோசிச்சு பாருங்கள், அடிக்கடி நம்ம ரெகுலராக செய்கிற பாவம், 2023 டெய்லி செஞ்ச பாவம்னா என்ன, முறுமுறுக்கிறது, முறுமுறுக்கிறது, அதிருப்தி, ஐயோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த கசப்பு அது இல்லை இது இல்லைன்னு இஸ்ரவேலுக்கு ரொம்ப நெருங்கிய பங்காளிகள் மாதிரி நமக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி முறுமுறுக்கிறது. இருக்கிறதுக்கு நன்றி இல்லை, எகிப்தில் அது இருந்துச்சு இது இருந்துச்சுன்ற முறுக்குறது எவ்வளோ நம்ம செய்கிறோம். அந்த முறுமுறுக்கிற இருதயம் தான், அந்த முறுமுறுக்கிற அதிருப்தியான இருதயம் தான் எல்லா பாவங்களையும் விளைவிக்கிற பூமி பாருங்களேன். அந்த மாதிரி முறுமுறுக்காத இருதயமாய் இருதயம் மாறாதபடிக்கு தடை செய்கிறது நன்றி. யோசிச்சு பாருங்க, யோபுவை வந்து சோதிக்கும்படி பிசாசு கஷ்டங்களை அனுப்புங்க, அவனுக்கு நெருக்கடியை கொடுத்தவனா அவன் என்ன பண்ணுவான், முறுமுறுத்து உம்மை சபிப்பான். யோபு அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு எப்படி தப்பிச்சுக்கிட்டாரான் தெரியுமா, தான் செய்ததுல எல்லாம் யோபு பாவம் செய்யவில்லைன்னு வசனம் வருது. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாராம், அந்த சாத்தானுடைய சூதுல சோதனையிலிருந்து எதில் மூலமாக தப்பிச்சாரு, பாவம் செய்யாமல் என்ன இதில் தப்பிச்சார், அவ்வளோ இழப்பு வந்தாலும் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கிட்டார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துடைய ஆயுதம் தான் அவரை பாவம் செய்யாமல் கடவுளை சபிக்காமல் தன்னை காப்பாற்றுச்சான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்படி இருக்கணுங்க, அப்படி கற்றுக்கணுங்க, நன்றி உள்ளவர்களாக இருக்குமா. நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து பழகிறது தான், நம்ம பிள்ளைகள் வந்து எப்போ பாரு முறுமுறுத்துக்கிட்டு எப்போ பாரு புலம்பிக்கிட்டே இருக்குதுன்னா நம்ம தான் கண்ணாடியில் அதில் பார்க்குறோம், நம்ம தான் அப்படி இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன் நம்ம எப்போ பாரு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா, நன்றி இருக்கிறதுக்கு நம்ம நன்றியாக இருக்கிறோமா, அது வேணும் இது வேணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் அது இல்லை இது இல்லை இது இல்லை அது இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தால் அது நம்மளில் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளில் 10 மடங்கு இருக்கும். அடுத்தது யோசிச்சு பாருங்கள், எதிர்காலத்தை பற்றி கவலை, நம்ம ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதில்ல, ஏன் கவலை வருது யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இதெல்லாம் கனெக்டடு. கவலை ஏன் வருதுன்னா நன்றி செலுத்துறதில்ல, ஏன்னா நன்றி செலுத்தணும்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை, அந்த கிருபைகள் வளர்றதுனால விசுவாசம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அதனால் முறுமுறுக்க மாட்டோம். அது நன்றி செலுத்தாமல் தானே வெறும் கவலை, வெறும் வரி. பவுல் அப்போஸ்தலர் சொல்லலையா, நீங்கள் ஒன்றை குறித்தும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலை. எதுக்கு அது கவலைப்பட வேண்டியதில்லை, ஏதாவது சொல்லிட்டாரு, ஒன்றுக்கும் எதுக்கும் இல்லை கவலைப்படாமல் எப்படிங்க இருக்க முடியும்? எல்லாவற்றிலும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட, ஸ்தோத்திரம்தான் ஆயுதம் கவலைகளிலிருந்து தப்புவதற்கு. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்கள் இதயங்களை ஆட்கொள்ளவும். இப்போ கடந்த 365 வருஷங்களுடைய பராமரிப்பு, வெறும் 365 வருஷத்துக்கு தான் நான் துதிக்கணும். சில பேர் 40 வயசு இருக்கீங்க, 30 வயசு இருக்கீங்க, 45, எத்தனை நாட்கள். ஒரு அம்மா அங்கே இதுகிட்ட ரொம்ப வருத்தப்பட்டுச்சு, ஐயோ பிள்ளைக்கு அந்த என் நாய்க்கு சாப்பாடு வைக்காமல் போயிட்டேன், சாப்பாடு வைக்காமல் போயிட்டேன்னு. காலையில் வச்சுச்சான், மத்தியானம் வைக்காமல் மறந்து போயிடுச்சான், நைட்டெல்லாம் சாப்பிடல கொல்லன்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நமக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்காம இருந்திருக்கிறாரா, மறந்துருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அப்படி இருந்தீங்க. எனக்கு அப்படி இல்லை, போன வருஷம்லாம் ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லாமல், ரேஷன் இல்லாமல் நம்ம இருந்திருக்கிறோமா? யார் கொடுத்தது? நம்மலாம் போய் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அதை கொடுத்தவர் அவர். அன்றென்று அப்பத்தை எங்களுக்கு கொடுன்னு ஜபம் பண்ணி கொடுத்தவர், கற்றுக் கொடுத்தவர். ஏன் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை நினச்சிக்கிறேன், உனக்கு சாப்பாடு வைக்காமல் நான் இருக்க மாட்டேன், சாப்பாடு கொடுத்துருக்காரு, நன்றி செலுத்தவானா? கடைசியாக நம்ம ஏன் நன்றி செலுத்தணும், நன்றி ஏன் இருக்கிறது இல்லைன்னு, அநேக நேரத்தில் நாம் காணாத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேலே நம்ம கண்ணோட்டம் பெருசாக இருந்துச்சுன்னா எப்பவும் நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்குங்க. நாம் எப்பவும் காணுகிற காரியங்களை பார்க்கறதுனால, அதனால தான் சரி பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு பெரிய சேல்ரியில் 2 மடங்கு சேல்ரி வளர்ந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு, எவ்வளோ சேல்ரியை அதிகப்படுத்தினேன், ஒரு வீடை வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி இந்த வருஷம், ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு, ஒரு காரை வாங்கியிருக்கிறோம், ஒரு புது லேண்டை வாங்கியிருக்கிறோம், இல்லை ஒரு சர்ச்சை வாங்கி 1000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சர்ச், ஸ்தோத்திரம் ஆண்டவர், எவ்வளோ பேர் யார் பதத்தை செய்தான், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எல்லாம் பாடிக்கிட்டு இருப்போம். அந்த காணுகிற காரியங்கள் மேலே ரொம்ப நாட்டம் நமக்கு, ஆஹா அப்படியே புல்லரிக்கிற மாதிரி நன்றி எல்லாம் வரும். ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியுமா, காணாத ஆவிக்குரிய ராஜ்யத்தில் அழைக்கப்பட்ட நம்ம, நம்முடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் காண முடியாத காரியங்களில் தான் இருக்கு. மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் காண முடியாத காரியங்கள். நமக்கு அநேக நேரத்தில் கடினமாக நன்றி இல்லாமல் நமக்கு போகிறதுக்கு என்ன, காணுகிற காரியங்களையே நாட்டமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அதை நினச்சி பார்த்தோன்னா, கடவுள் காண்டி நம்ம கண்ணை திறந்து போன வருஷத்தை பார்க்க வச்சார்னா எத்தனை காணாத ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சினா என்ன, அந்த காணாத ஆசீர்வாதங்களை காணும்போது தான் முதிர்ச்சி. பவுல் அப்போஸ்தலர் எழுதலை, ஐயோ பெரிய கஷ்டங்கள் இருந்துச்சுங்க பாஸ்டர், எனக்கு போன வருஷம் எப்படிங்க பாஸ்டர் நன்றி செலுத்துது, உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க பாஸ்டர், வருமா பாஸ்டர் எப்படி நன்றி செலுத்துறது? 2 கொரிந்தியர் 4:14 பவுல் சொல்கிறார், மேலும் காணப்படுகிறவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அப்படி நம்ம இருக்கிறோமா, நோக்கி இருக்கிறோமா, அதையே நோக்கமாக இருக்கிற நாம் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானது, காணப்படாதவைகளோ நித்தியமானது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வறுமைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வியாதிகள், தனிமை, நம்முடைய வலி, குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாமே அந்த பார்வையில் பார்த்தோம்னா ஆசீர்வாதமாக தோணும். ஐயோ ரொம்ப கஷ்டங்க பாஸ்டர், ரொம்ப கஷ்டம். ஆனால் மிகப்பெரிய நித்திய காணப்படாத நன்மைகள் ஏற்படுத்துகிறது இவைகள். அவர் சொல்கிறார் பாருங்க, அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரம் இது, அதி சீக்கிரத்தில். எத்தனை கஷ்டங்கள் போன வருஷத்தில், ஆனால் அந்த கஷ்டங்கள் எத்தனை பொறுமைகளை நமக்குள்ளே உருவாக்கியிருக்குன்னு பார்த்துருக்குறோமா? பொறுமையானது பூரண கிரியை செய்யும் போது நீங்கள் ஒன்றிலும் குறைபடாது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு கார் வந்துச்சுன்னா போதும், மேலேயும் கிளியும் குதிப்போம், கார் வந்துருச்சு. பொறுமை இல்லையே உனக்கு, கேரக்டர் இன்னும் முதிர்ச்சி ஆகலையே. உபத்திரவங்கள், அநே உபத்திரவங்கள் வரும்போது யோபு சொல்லியா மிகுந்த சந்தோஷப்படுங்கன்னு. வறுமை பாஸ்டர், கஷ்டம் பாஸ்டர். அந்த வறுமையும் கஷ்டமும் இந்த உலகத்தின் நேசத்தை எவ்வளோ குறைச்சிருக்கே, எத்தனை பேருக்கு சாவு படுக்கையிலையோ உலக நேசம் போகிறதுலையோ உலகத்தையோ பிடிச்சிட்டு தொங்கி இருப்பாங்களே. ஆனால் அந்த வியாதிங்க பாஸ்டர் உடம்புல ரொம்ப வியாதி, அந்த வியாதி வந்து பரலோக ஆசையை எவ்வளோ வளர்த்து இருக்குது யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் வளர முடியுமா? காணப்படாதவர்களுடைய கேரக்டர், ஆவிக்குரிய கேரக்டர், அதிகமான பொறுமையும் அதிகமான வேத அறிவையும் அதிகமான சிந்தனை திறனும் அதெல்லாம் எவ்வளோங்க? 2024 3 இருந்ததை விட 2 இருந்ததை விட 2023 சிந்திக்கும் வேதத்தை அறியவும் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ பரிசுத்தப்பட்டோம், சத்தியத்தினால எவ்வளோ பரிசுத்தப்பட்டோம். ஆமாம், 5 கோடி ரூபாய் பேங்க்கில் கிடைக்கல தான், ஒரு பெரிய வீடு கிடைக்கல, ஒரு 10 பவுன் நகை வாங்கலை தான், ஆனால் எத்தனை சொத்துக்கள் எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்திருக்குன்னு காணப்படாதவைகளை நோக்கி இருந்தால் உங்களுக்கு அது தெரிய முடியுமே. ஒரு பெரிய ஹார்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகல தான், அற்புதம் செய்தார், கேன்சரை சரி பண்ண, எத்தனை ஆவிக்குரிய வியாதிகளை சுகப்படுத்தினாரே. உங்களை போய் பரிசுத்தம் ஆக்குறதுன்னா அதில் ஆகிற காரியமாக பரிசுத்தத்துக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எவ்வளவோ பரிசுத்தம் ஆகி வந்திருக்கிறீங்களே, எவ்வளவோ பாவம் உங்ககிட்ட குறைஞ்சிருக்குதே, பரலோகத்துக்கிட்ட வந்துடுற மாதிரி வந்திருக்கிறீங்களே. தேவ சத்தியத்தில், சமாதானத்தில், அன்பில், பொறுமையில், நிதானத்தில் வளர்ந்ததெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? உங்கள் கண்களை தேரெடுத்து பாருங்கள், எத்தனை காணப்படாதவைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதை நினச்சி பார்த்தா நன்றியில் நிரம்புவோங்க. ஆகவே அதுதான் சில காரணங்கள் நாம் நன்றியாக இருப்பதற்கு. முதலாவது, இது தெய்வீக கடமை, இது மிகப்பெரிய அநியாயம் நாம் செய்யாமல் இருக்கிறது. மிருக குணம் உள்ளவர்களாக நாம் மாறிடுவோம் அதை செய்யாது இருக்கும்போது. இது நன்றி, ஆவிக்குரிய கிருபைகளை நமக்குள்ளே வளர்க்குது, பல பாவங்களை தடுக்குது. காணப்படாதவைகள் மேல் நோக்கமாக இருந்தால் எப்பொழுதும் நாம் நன்றியாக இருக்க முடியும். ஓகே, நன்றி இருக்கணும். இப்போ யாருக்குங்க நன்றி செலுத்தணும்? உண்மைதான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரில் யாருக்கு நன்றி செலுத்தணும்? பிதா, குமார், பரிசுத்தாவி, திரியேகத்தை பற்றி சில காரியங்கள் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு உணர்த்துதல் ஏற்பட்டுச்சு. வேதத்தில் பல இடங்களில், உதாரணத்துக்கு ஒரு வசனம் நான் படிக்கிறேன், கொலாசியர் 1:12 பவுல் பல இடங்களில் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்றார். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கி உள்ளவராகிய பிதாவை ஸ்தோத்தரியுங்கள். இங்கிலீஷில் அப்படி வருது, நான் தமிழில் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். பிதாவை நோக்கி ஸ்தோத்தரிங்க. ஏன்? நமக்கு நித்திய சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்களாக நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்தரிங்கன்ற. பல இடங்களில் கொலோசியர் இன்னும் 2வது அதிகாரத்தில் உங்களுடைய நன்றி பொங்கி வரட்டும் பிதாவின் மேலே அப்படின்றார். அநேக நேரத்தில் நம்ம கிறிஸ்துக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மிகப்பெரிய பணி, மீட்பின் பணியை சிலுவையில் பார்த்து அதை நினச்சி நம்ம கம்யூனியன் நேரத்தில் நினைக்கிறோம். நம்ம நன்றியெல்லாம் உள்ளமெல்லாம் பொங்குற அளவுக்கு நன்றி வருது. கிறிஸ்மஸில் அவருடைய பிறப்பை நினச்சி நன்றி செலுத்துகிறோம். நல்லது தான், அதை ரெகுலராக செய்யணும். பரிசுத்தாவிக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம், அவரில் சார்ந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரசங்கம் நல்லா வரும்போது நான் நன்றி செலுத்துகிறேன், நீங்களும் ஏதாவது கேட்டிங்கன்னா அது ஆவியானவர் செய்தது, நான் அவருக்கு நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆனால் ரொம்ப சோகம், இந்த திருத்துவத்தில் இந்த ஒரு நபரை நாம் அடிக்கடி நன்றி செலுத்தாமல் மறந்து போகிறது, தவறந்து போகிறது யாருன்னு நினைக்கிறீங்க? பிதாவாகிய தேவன். நீங்கள் அதை உணர்ந்துருக்கிறீங்களா? நிறைய டைமில் அவருக்கு நேரடியான நன்றியை நம்ம செலுத்துறது இல்லை. எவ்வளோ நாள் ஃபோக்கஸ்டாக பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் உமக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சில நேரங்களில் ரொம்ப தவறான ஐடியா நமக்கு என்னென்னா, எப்போ பார்த்து தான் கோபமாக இருக்கிறாரு, அவர் இயேசு தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் இயேசுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம ஒன்றும் அவங்கள பிரிக்கல. ஆனால் கிறித்துவத்தை ஆராதிக்கிற மக்கள் அந்த கிறித்துவ தேவனை நாம் சமமாக துதிக்கணும் இல்லையா? நான் அதை ரொம்ப குற்றப்படுறேன், அதை ரொம்ப குற்றமாக உணர்ந்தேன். அத்தனை தடவை பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, பிதாவை நன்றி செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கும் போது நம்ம அதை செய்யாமல் இருக்கிறோமே. ஏன் இந்த புது வருஷத்தில், இந்த புது வருஷ டைமில், நியூ இயர் டைம்லலாம் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் பிதாவை நோக்கி நன்றி ஏன் செலுத்தக்கூடாது? ஏன்னா எல்லாத்துக்கும் பிதா அவர் தான். படைப்பின் பிதா, பராமரிப்பின் பிதா, மீட்பின் பிதா. சே, அதனால் கொஞ்சம் நேரம் அவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு சில எண்ணங்களை உங்களுக்கு தூண்ட செய்கிறேன். நம்மளை படைச்சது அவர் தானுங்க, நம்மளை பாதுகாத்தது. கடந்த ஒரு வருஷமா நித்தியத்திலேயே நம்மளை அன்புக்கூர் எபேசியரில் போட்டிருக்கு. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளை நித்தியத்தில் உலகம் தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மளை அன்பு கூர்ந்த தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 போட்டிருக்கு, நம்முடைய காலங்களை நம்முடைய எல்லைகளை தீர்மானித்த தேவன். 2023 நம்ம இருப்போம்னு தீர்மானித்தது யாருங்க? இந்த நியூ இயரில் அவரை துதிப்போம்னு முடிவு பண்ணது யாருங்க? என் பிதாவாகிய தேவன். நம்முடைய எல்லைகளை நம்ம ஏன் இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் பிறக்கணும், இங்கே தான் போயிட்டு வரணும்னு நம்முடைய எல்லைகளை தீர்மானித்தவர் அவர். நம்ம யாருக்கு பிறக்கணும், எங்கே வாழணும், வேதம் சில நேரங்களில் எவ்வளோ நுணுக்கமாக சொல்லுது. நம்மளை பெற்றவங்க நம்ம சரீர விதமாக நம்ம தாய் தான், அதை விட நம்மளை சுமந்து இந்த உலகத்துக்குள்ளே உருவாக்கி அதை விட எத்தனை. இயேசுடைய பிறப்பு அதிசயம்தான். அதே மாதிரி ஒரு விதத்தில் நம்முடைய பிறப்பும் ஒரு அதிசயம் தெரியுமா? என் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கின தேவனே, என் தாயின் கற்பத்தில் என்னை வடிவமைத்த தேவனே, என்னை ஒட்டு எலும்புகள்லாம் உருவாக்குனவர், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக என்னை உருவாக்குனவர் நீர். அந்த ஒரு சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒன்றிணைத்து ஒரு ஜீவனாக நம்மளை பறக்க வச்சது அவர் இல்லையா? பிதா தான் அந்த வேலையை செஞ்சது. எவ்வளோ பிதாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நாம் இருப்புக்கு அவர் தான் காரணம். ஏன் நம்மளை சில பேர் குருடாக பிறந்திருக்காங்க, சில பேர் ஹேண்டிகேப்பாக, சில பேர் மென்டலி ரிட்டார்டாக, ஏன் நீங்களும் நானும் அப்படி பிறக்கலை? இட் இஸ் ஃபாதர்ஸ் குட் ப்ளஷர்னு வேதம் சொல்லுது. அது குட் ப்ளஷர். ஏன் நம்ம அப்படி நம்ம இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்கிறது அவருடைய குட் ப்ளஷர். அதை நினச்சி நம்ம சில பேர் நம்ம பத்தியில் இருக்காங்க, நான் அப்படி இல்லையே, நமக்கு ஏன் அப்படி இல்லைன்றது அவருடைய குட் ப்ளஷர். காடுக்கு பிதா காரணங்க. 365 நாட்கள் யோசிச்சு பாருங்க, 365 டேஸ் நமக்கு யார் சாப்பாடு கொடுத்தது, தண்ணி கொடுத்தது, துணியை கொடுத்தது, அந்த சாப்பாடை வாங்கும்படிக்கு திறமையை கொடுத்து வேலை செஞ்சு திடீர்னு எஸ்எம்எஸ் வருது, யுவர் சேலரி ஹஸ் பீன் கிரெடிட்டட். உங்களுக்கு தெரியுமா, எல்லா நல்ல ஈவுகளும் அவர்கிட்டேருந்து புறப்படுகிற பிதாக்கிட்டேருந்து தான் அந்த எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னு. ஏன் ஆண்டவராகி இயேசு என்ன சொன்னார்? மலப்பிரசங்கத்தில் என்னத்தை உண்போ, என்னத்தை புசிப்போ, என்னத்தை உடுத்துவோன்றது கவலைப்படாதீங்க. ஏன் இவைகள்லாம் தேவை என்று யாருக்கு தெரியும்? பிதாவுக்கு தெரியும். அந்த பறவைகளே போஷிக்கிறவங்களை போஷிக்க மாட்டாரா? 365 நம்மளை போஷித்தது பிதாங்க. ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு கொடுத்தது அவருங்க. சில பேர் அவங்க அருமையான பெட்டுக்கு சாப்பாடு விடாம நமக்கு சாப்பாடு, ஒவ்வொரு வேலையும் பிள்ளைக்கு சாப்பாடு கிடைக்கணுமேனு அக்கறையோடு பார்த்தவர் அவர். எனக்கு துணி வேணுமேனு வாங்கி கொடுத்தவர் அவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை காத்ததுக்காக. சுகத்தில் யோசிச்சு பாருங்க, சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது தான் நமக்கு சுகத்தினுடைய மதிப்பு தெரியும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து எங்கள் வீட்லேயா அந்த கேஸ்ட்ரிக்கை சரி செய்கிறோன்னு சொல்லி சாப்பாடில் உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு ஒரு மாதம் யோசிச்சு பாருங்க. நான் அப்படியே சோர்ந்து இன்னும் ஒரு வாரம் தான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன்னு ஆயிடுச்சு. எனக்கு நமக்கு உடம்பு சரியில்லாமல் எப்படி ஃபீல் ஆகுது? ஆனால் அந்த அது சுகத்தினுடைய மதிப்பு எவ்வளோ பெருசு. சுகமாக இருக்கிறோமே, யார் கொடுத்தது அதை? சுகமாக இருக்கிறதுக்கு நன்றி. ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டு நல்லா ஆகிட்டு நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ன அற்புதம் செய்தீர்னு. ஆனால் சுகமாக இருக்கிறதுக்கு துதி எங்கே? நீங்கள்லாம் சுகமாக இருக்கிறீங்களே, இந்த வருஷத்தை காத்து பார்த்துருக்குறீங்களே, எங்கே துதி? எத்தனை பேர் நம்ம சுகவீனமே ஆகலையே, ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் ஆகலையே, எவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கலையே, அதெல்லாத்துக்கும் துதி எங்கே? போன வருஷத்தின் துதி. ஆனால் நான் சில பேர் சுகம் ஆகிட்டோம், சுகவீனப்பட்டோம்தான். சுகவீனப்பட்டவுன்னு அந்த சுகத்திலையும் காத்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடாமல் காத்து சுகத்தை கொடுத்துருக்காரு. ஹீலிங், அதனோட விடுதலைக்கு நன்றி எங்கே? நம்ம செலுத்த வேணாமா? அதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் செய்தவர் அவருங்க. எத்தனை விதங்களில் அவர் காப்பாற்றியிருக்கார். நம்ம நினைக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் நம்முடைய நன்றியெல்லாம். எத்தனை பேர் நம்ம பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தவர், எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்து ஆதரித்தவர் பிதாவாகிய தேவன். நான் அவிசுவாசியாக இருக்கும்போது நம்ம ஏங்க, எல்லா இச்சைகளும் இருந்துச்சு, எல்லா ஆசைகளும் இருந்துச்சு, கடவுள் பயம் இல்லை, கடவுளே இல்லை, கல்ல மண்ணை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம ஏங்க சில பேர் திருடன்களாக மாறி ஜெயிலில் இல்லை? யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? நம்ம ஏன் சில பேர் வேசித்தனமாக மாறி எல்லாம் வேசிகளோடு நம்ம ஏன் நம்ம மோசமாக பயங்கரமாக போயிடல நம்ம வாழ்க்கை? அது காரணம் பிதாவுடைய கட்டுப்படுத்துகிற கிருபை. நம்ம அவர்கிட்ட வரலனாலும் நம்மளை அறிஞ்சு நம்மளை மோசமாக போயிடாதபடிக்கு நம்மளை கட்டுப்படுத்தி வந்த அவருடைய கிருபை. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் குமாரனை அனுப்பி நமக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தினது மாத்திரம் இல்லை, எவ்வளோ ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காரு. அதை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன் இப்போ நமக்கு இருக்கிற கிறிஸ்தவ சுதந்திரத்தை நினச்சி நன்றி செலுத்தணும். இந்த கவர்மெண்ட் அப்படிங்க, இந்த கவர்மெண்ட் அப்படிங்கன்னு புலம்புறதுலேயே இருக்கிறோம், முறுமுறுக்கிறதுலேயே இருக்கிறோம். ஆனால் இது இன்னும் மோசம் ஆகலையே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோமா? எத்தனை அரசாங்கங்கள், எந்த சுதந்திரமும் இல்லை, சபையை வச்சு நடத்த முடியாது. எத்தனை அரசாங்கங்கள் கீழே, சைனா மாதிரி சில இடங்களில், சவுதி அரேபியெலாம் நிற்கவே முடியாது, சுதந்திரமாக பேசக்கூட முடியாது, யூடியூப்லாம் போடுறதெல்லாம் போடவே முடியாது அங்கெல்லாம். ஆனால் அந்தளவுக்கு போகாமல் விடுதலை நமக்கு இருக்கே, அதுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? முறுமுறுத்துக்கிட்டே இருப்போமா? நம் மனசாட்சியின்படி வார்த்தையின்படி தேவனை ஆராதிக்கிற சுதந்திரம் போன வருஷம் கொடுத்தீங்களே ஆண்டவரே, நன்றி. இன்னும் சுவிசேஷம் பரவுற ஒரு இடங்கள்ல நம்ம இருக்கிறோம், சமாதானத்தை கொடுத்துருக்கார் நம்ம நாட்டில். எந்த போராவது வரலையே, காசாவை பார்த்தோம், யுக்ரைன்ல எத்தனை வெடிகுண்டுங்க, எத்தனை தாய்ங்க பிள்ளைகளை எழுதுது, பிள்ளைகளுடைய ரத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு ஓன்னு கத்துற காட்சிகள், அகோர காட்சிகளை பார்த்தோமே. அதெல்லாம் எத்தனை விதவைகள், அனாதைகள். ஆனால் நம்ம தேசத்தில் சுகத்தை, சமாதானத்தை ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு இதை கொடுத்திருந்தாரே, அவர் அதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். பிதாவாகிய தேவன் செய்ததுதான். சபையை எத்தனை இடங்களில் சபை இல்லை, நம்மலாம் ஒரு ரவுண்டு இந்தியாவுக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும்னு அனுப்புனா தான் அவங்களுக்கு தெரியும். அங்கே போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபையை தேடி பாருங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும், பெரிய மும்பாய் மாதிரி இடங்களில், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லலாம் தேடி பாருங்கள். ஐயோ, அலங்கோலம், ஒழுங்காவே இருக்காது. இந்தா கத்தோலிக்கு, இல்லைனா இந்த சிஎஸ்ஐ, இல்லைன்னா டான்ஸ் ஆடுற சபைகள் தான். வார்த்தையை கேட்கணும், ஆண்டவர் வசனத்தை கேட்கணும் இல்லையே. இங்கே ஒரு இடத்துல நமக்கு ஒரு சபையை கொடுத்து எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அது. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இல்லைங்களா? அதெல்லாம் நினச்சி நன்றி செலுத்தணும். நம்மளை வந்து ரட்சித்ததற்கு பிதா தான் காரணம் இல்லைங்களா? ஒவ்வொரு போன வாரம் போன வருஷம்லாம் கம்யூனியன் எடுக்க சாதனம், கிருபையின் சாதனங்கள் எத்தனை கிடச்சிச்சு. நம்மளை ரட்சித்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்த தேவன், அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். பாவங்களை மறித்திருந்த நம்மளுக்கு உயிர் கொடுத்தவர் அவர் தான், அதுக்கு நன்றி செலுத்தணும். பாவங்களை எல்லாம் மன்னித்தது, நம்மளை நீதிமான் ஆக்குனது, நம்மளை தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டது, நம்மளை பரிசுத்தமாக்குனது பிதாவாகிய தேவன். இதெல்லாமே பிதா செஞ்சுருக்கார். எப்படி பிள்ளையாக பிதாவை மறந்துருக்கிறோம் நம்ம? நம்ம அதை செய்யக்கூடாதே. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, எல்லா நல்ல அப்பாங்க மாதிரி நம்முடைய கடந்த காலத்தில் இருந்த எல்லா பாவங்களும் மன்னித்து நித்தியத்தில் நம்மளை தெரிந்து தன் பிள்ளையை அனுப்பி மீட்பை செஞ்சு பாவங்களாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தினது மாத்திரம் இல்லை, நம்மளை 2023 எல்லாம் காத்தது மாத்திரம் இல்லை, 2024 என்ன பண்ணுவாருங்க பாஸ்டர்? 2024 இல்லை, 25 இல்லை, 26 இல்லை. இங்கே பாருங்கள் இந்த வசனம் என்ன சொல்லுது, கொலோசியர் 1:12, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு பங்காளிகளாக நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். சுதந்திரத்திற்கு, எஸ் குவாலிஃபைடஸ். முட்டாளாக 2024 பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அவர் எல்லா 24, 25, 26 எல்லாத்தையும் யோசித்து, நித்தியத்தெல்லாம் யோசித்து நித்திய சுதந்திரத்திற்கு நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். என்ன மாதிரி அப்பாங்க அவர்! நம்ம 25, 30, 40 வருஷம் இந்த ஆயுசு நாட்களெல்லாம் அந்த ஒரு பாட்டில் வர, அனாதி தேவன் நம் அடைக்கலமே, இந்த ஆயுசு உன்னை தாங்குவார், பிதாவாக இருந்து பாதுகாத்து தாங்கி பரிசுத்தப்படுத்தி அவருடைய தவறலைக்காத நிச்சயத்தோடு நம்மளுக்கு நித்திய சுதந்திரத்தை தீர்மானித்து தகுதிப்படுத்திட்டாரா நம்மளுக்கு. என்ன ஒரு பிதா! அதை பற்றி ஆச்சரியம் இல்லை. நம்மளை எப்படி தகுதிப்படுத்தியிருக்காரு, மறுஜென்மம் கொடுத்து நீதிவான் ஆக்கி பரிசு பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டு ஆல்ரெடி தகுதிப்படுத்தியாச்சு. முட்டாளாக 2024 என்ன நடக்கும், அதை என்ன பண்ணுவோம், இதை பண்ணுவோம், ஏன் உன்னுடைய எதிர்காலத்தையெல்லாம் தீர்மானிச்சுட்டேன். சுதந்திரம் என்ன மாதிரி ஒரு சுதந்திரம்! எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய சுதந்திரம், அது ஃபிட் பண்ணார், இ ஃபிட்டடஸ் இல்லைங்களா. அந்த சுதந்திரம் எப்படி, ஒரு குடும்பத்தில் பிறந்தாவே சுதந்திரவாளியாக நம்ம மாறிடுறோம் இல்லைங்களா. அதனால இன்னும் தேவையானது என்ன, வளர்ந்து அதை சுதந்திரிச்சுக்கொள்ளணும், அதே தான் நம்ம காத்திருக்கோம். அதனால அவருடைய பிள்ளையாக நம்மளை பெற்றெடுத்துக்கிட்டதுனால பிதாவாகிய தேவன் நம்ம மேல் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். நம் தேவனுடைய புத்திரர்களாக நம்மளை கூப்பிட்டுருக்கார், பண்ணியிருக்கிறார். அந்த பிள்ளைகளாக பண்ணதுனால நமக்கு சுதந்திரம் இருக்குங்க, அவருடைய பிள்ளைகள்னா. அதை பற்றி நம்ம எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை. 2024 நீங்கள் ஆரம்பிக்கும்போது நான் பரலோக நித்திய சுதந்திரத்தின் சுதந்திரவாளி என்ற எண்ணத்தோடு ஆரம்பிங்க. எவ்வளோ அதை பிதா தான் செஞ்சார். சில பேர் அப்பாங்க, பெரிய அப்பாங்க, 500 கோடி சொத்து, 1000 கோடி சொத்துங்க பிள்ளைக்கு வச்சுட்டு போகிறாங்க. என்ன சுதந்திரத்தை வச்சுட்டு போனாங்க? ஏன் அந்த புள்ள நல்லா சோம்பேறியாக இருந்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் வாங்கி கெடுத்துக்கிட்டு தானே, ஒன்றும் வேலை செய்யாமல் முட்டாளாக, அவனுடைய முட்டாள்தனத்தினால எங்கேயோ அந்த அம்பானி வச்சுட்டு போய் இன்னொரு பையன் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு லாஸ் கூட பண்ணிக்கலாம். ஆனால் எங்கே நம்ம பிதா யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி சுதந்திரம்? வாடாத சுதந்திரம், அழியாத சுதந்திரம், மாசில்ல நம்மளை கெடுக்காத அந்த சுதந்திரம். மற்ற சுதந்திரம் நம்மளை கெடுத்துரும், இந்த சுதந்திரம் நம்மளை கெடுக்காது. இந்த சுதந்திரம் அழியவே அழியாது, நித்தியமாக அனுபவிக்கும்படிக்கு நம்மளை சுதந்திரவாளிகளாக பண்ணியிருக்கிறார் பிதா. இதை நினச்சி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இது சில எண்ணங்கள், ஆண்டவரை நம்ம நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தாது எவ்வளோ பெரிய பயங்கரம். நம் பிதாவை நோக்கி நன்றி செலுத்தணும், இத்தனை செய்த தேவனை நோக்கி அவருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி முதல்ல மைண்டில் தான் ஆரம்பிக்கிறது. நினச்சி நினச்சி மரியா மாதிரி சிந்திச்சு தோத்து அதை நினச்சி நினச்சி பார்த்து பார்க்கும்போது தான் மறவாதே என் ஆத்மாவை. மூளைக்கு வேலை கொடுக்கலன்னா நன்றி வராது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் மூளைக்கு வேலை கொடுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த வாரங்களில் ஆண்டவர் எவ்வளோ செஞ்சுருக்காரு, எத்தனை செஞ்சுருக்காருன்னு மெடிடேட் பண்ணும்போது தான். அது மெடிடேட் பண்ணும்போது சிந்தனையின் எண்ணங்கள் இருதயத்தை பாதிக்குது. நன்றி அது பொங்கி வருகிறது. பொங்கி வருகிற நிறை இருதயத்தின் நிறைவுனால் வாய் பாடும் இல்லைங்களா. அப்போ குடும்பத்தில் நம்ம நன்றி செலுத்தலாம், சர்ச்சில் வந்து நன்றி செலுத்தலாம். இந்த நியூ இயர் ஃபஸ்ட்டுக்கு வந்து நமக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போது, நீங்கள் வந்து வருஷத்தில் ஆண்டு உங்களுக்கு செய்த தயவுகளை நோட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. யார் யார் நீங்கள் ஷேர் பண்ணோன்னு இருக்கிறீங்களோ ஆண்கள் வந்து உங்கள் பேரை முதலே டீக்கன்ஸ் கிட்ட கொடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். லேடிஸ் வந்து நீங்கள் எழுதி வந்தால் கொடுக்கலாம், அதை டீக்கன்ஸ் அவங்க படிச்சிடலாம். அதுக்கு மதம் வெறும் சொல்கிறதோடு மாத்திரம் இல்லை, அந்த நன்றியில் நிரம்பி போய் நம்ம சில பொருத்தனைகளை செய்து கொள்ளணும் இல்லைங்களா. ப்ராக்டிக்கல் நன்றி வெறும் மென்டலாக இல்லை, வெறும் ஓரலாக இல்லை, ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும் இல்லைங்களா. இனிமேல் வரப்போகிற வருஷத்தில் இவ்வளோ எனக்கு செய்த தேவனுக்கு இல்லைங்களா, நான் எப்படி சேவை செய்வது, நான் எப்படி அவருக்காக வாழ்வதுன்ற ஒரு பொருத்தனைகளை செய்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும்.